Honorable Dr. Ramanathan Arjuna, you have 10 minutes.
கௌரவ பாராளுமன்ற சபையில் இருக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனுராதா ஜெயரத்ன அவர்கள் எம்பி அவர்களுக்கும் அவருடைய பத்தினி நிமிடங்களை எனக்கு தந்திருக்கிறார். முக்கியமான விடயங்கள், இந்த மே 18 எங்களுடைய தேசிய இனம், எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது. அதை நாங்கள் ஒரு துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம். 19 நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள், ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம், உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கால் சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை. அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன். என்னவென்றால், ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு 4 வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே, இந்த மே 2009 புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர். அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல், அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதானம் தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 225, 250, 500, 1000, 1500 மக்கள் அந்த புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி 2009 மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார், அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை, அங்கே யாருமே சாகவில்லை, மக்கள் இறக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த அவருடைய அந்த எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம், உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்று ஒவ்வொன்றா கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல், எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள், ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள், எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள், வீடியோக்கள் சேனல் 4 தெளிவாக வந்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த வைத்தியர். இவர் தொடர்பாக இன்றைய காலைய தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள், அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன்ட் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட் ஒருவரை கபினட் அரசாங்கம், இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இருந்து கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக யாழ்ப்பாணத்திலே இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது. அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம், கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை, நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில், நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற ஃபண்ட், அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டைரக்டர் பாவிக்க முடியாது. அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யும் போது அங்கே அதுக்கு ஒரு ஒடிட் இருக்க வேண்டும். 2009 இருந்து இந்த 2025 யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில், அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இதுவரைக்குமே எங்களுடைய இன்லேண்ட் ரெவன்யூக்கு அனுப்பப்படவில்லை. சோ அவற்றை நான் கேள்வி கேட்ட போதுதான் என்னை இந்த GMO என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே 17 மில்லியன், 1,70,00,000 ரூபாய்க்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நான் அங்கே போன போது 2012 2024 June 13 வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை, அந்த 17 மில்லியன் எங்கே போனான் தெரியவில்லை. அதனால் அந்த விரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை 19 சிறைக்கு அனுப்பியிருந்தது. அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக 19 சிறை சென்றவன் நான். அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை, அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று. லால்பனா பட்டிய டிடிஜி எம்எஸ் பண்ணிடம் கேட்கின்ற போதும் அவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை, அதனால் நாங்கள் அந்த கடிதம் ஆர்டிஐ அனுப்பியிருக்கிறேன், 14 நாட்களில் பதில் தரவும் 3.5 மாதங்களாக தரவில்லை. இதை நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இதன் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஜிஎம்ஓ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சொல்லப்படுகின்ற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர், அவர் ஒரு ஜேஎம்ஓ அல்ல, ஆனால் எம்ஓ மெடிக்கல் லீகல் படுபவர். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்களை எல்லாமே அந்த ஜிஎம்ஓ என்ற ஒரு பயம் ஒன்றை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம், வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது. அண்மையில கூட தெல்லிப்பளையிலே ஏப்ரல் மாதம் 2 ஒரு முஸ்லீம், அதை திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே 9 அனுமதிக்கப்பட்டு 11:00 வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர் ஒருவரை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸிலே இல்லை, ஆனால் அவர் டயாலிசிஸ் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர். இந்த ஜிஎம்ஓ என்னுடைய பெரிய ஒரு அடிவருடி, தெளிவாக சொல்லுகிறேன், குருபரன் அவர்களுக்கு அடிவருடி. அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை விடுத்து 11:00 பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நொதோன் மெடிக்கல் கேர்ல காட்டியிருக்கிறார்கள். அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்பளை போலீசிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் சேவை ஆணைக்குழுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடியாக அல்லது அந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நொதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை. இவர்களை பொறுத்தவரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது. இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன். ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது, அம்பாறை வைத்தியசாலை, மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை, அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓ இன்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது. அப்போது ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ஆர்பிட்ரேஷன், ஒரு நெகோசியேஷன், அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும், எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது. ஒரு வைத்தியசாலை நிர்வாகியாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே அந்த ஜிஎம்ஓ யுடன் சண்டை பிடித்து என்னுடைய தொழிலை இழந்து என்னுடைய நிர்வாக பதவியை இழந்து 19 நான் சிறைக்கு போய் இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஊழலை பிடிப்போம் என்று வந்து உங்களுடைய 150 பேர் சற்று சிந்தித்து பாருங்கள். அதை விட எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், நன்றி சார், நான் இருப்பேன் இல்லையோ, நீதிபதிக்கு கனிவான, நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், எடுத்தவற்றுக்கெல்லாம் டிஃபமேஷன், அடிவருடி என்று சொன்னால் ஒரு டிஃபமேஷன், சித்து விளையாட்டு என்று சொன்னால் ஒரு டிஃபமேஷன். அப்படியான அதாவது ஒருவன் கதைக்கிறான் என்றால் அந்த கதையை நிப்பாட்டுவதற்காக வழக்கு 25 வழக்குகள் மீண்டும் போட, ஒரு வழக்கு கூட இன்று எனக்கு எதிராக என்னமே தீர்மானிக்கப்படவில்லை, குறையானவன் அல்லது குற்றச்சாட்டவன் என்று. இந்த அடிப்படையான விடயங்களை இன்றைய பார்த்தால் அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள். வடக்கு மாநிலத்திலே இந்த அனுரகுமார சாநாயகருடைய அந்த ரணவிரோவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன். ஏ ரணவிரோ அப்பி அப்பி ஹொந்தட கருக்காரனும் அப்பே ஜனாதிபதித்துமாக்கிவா ரணவிரோ மருவே அப்பே ரட்ட இன்ன அப்பே ஜனதாவ கியன கதாவ தம்மே கோமத மேகுள்ள பாவிச்சு கல்ல ஆயே 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 தங்க அப்பே மே ஜனாதி மாட்ட மே மட காணுவோம் எத்தக்கோட்ட எத்துமாக இதே தியன்னே அப்பே ஏக இவராய் இவரை வச்சே காப்போ கதா கரண்டு ஓனே அப்பி மேக்கிங் இசர இகலட்ட இளமுகியில கூட ஏக அப்பி பாவிச்சு கருவா பொலிட்டிக்ஸ் கட ஈட்ட அமத்தருவ மட கியன தியன்னே மட ஈ மே கிவா அப்பே நேற்றைய தினம் சொன்னார் அமைச்சர் வசூல் ராஜா என்று நான் சொல்லுகிறேன். வசூல் ராஜா மட்டுமல்ல, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வரார்கள் என்பது பிரச்சனை இல்லை. வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செய்யுமா இருந்தால் அது உங்களுடைய அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். அவர்களுடைய அரசாங்கம் இருந்தால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்தவோ நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் உங்களை அன்புடன் ஆதரிக்கிறோம். இப்போதும் உங்களுடைய அரசியலை செய்யுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம். நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய அரசாங்கத்தை விளவிடாமல் பாதுவதற்கும் நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் இவ்வாறான சத்யமூர்த்தி போன்றவர்கள், கேதீஸ்வரன் போன்றவர்கள் இந்த ஜிஎம்ஓ மயூரன் போன்றவர்கள் சுயேந்தன் போன்றவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.